ஓம் சாந்தி. முரளி டேட் 5/10/2023 காலை முரளி பாப் தாதா மதுபன். பாபா கூறுகின்றார், இனிமையான குழந்தைகளே, பாபாவிடம் அனைத்து விதமான சம்பந்தங்களையும் வைத்தீர்கள் என்றால் பந்தனங்கள் விடுபட்டுவிடும். மாயை பந்தனத்தில் மாட்டி வைக்கிறது மற்றும் பாபா பந்தனங்களிலிருந்து விடுவிக்கின்றார். கேள்வி: பந்தனமற்றவர்கள் என்று யாரை சொல்லப்படுகின்றது? பந்தனமற்றவர்களாக ஆவதற்கான வழி என்ன? பதில்: பந்தனமற்றவர்கள் என்றால் அஷரீரி. தேகம் உட்பட தேகத்தின் எந்த ஒரு சம்பந்தமும் புத்தியை தன் பக்கம் இழுக்கக்கூடாது. தேக அபிமானத்தில்தான் பந்தனம் இருக்கிறது. ஆத்ம அபிமானியாக ஆனீர்கள் என்றால் அனைத்து பந்தனங்களும் முடிந்துவிடும். வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே இறந்து விடுவதுதான் பந்தனங்கள் அற்றவர்களாக ஆவது. இப்போது கடைசி நேரம், நாடகம் முடிந்துவிட்டது, நாம் பாபாவிடம் செல்கிறோம் என்பது புத்தியில் இருந்தது என்றால் பந்தனம் இல்லாதவர்களாக ஆகிவிடுவீர்கள். பாடல்: யாருக்கு பகவான் துணையாக இருப்பாரோ. ஓம் சாந்தி. பாபா அமர்ந்து குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். இவ்வளவு குழந்தைகள் இருக்கிறார்கள் என்றால் கண்டிப்பாக எல்லையற்ற தந்தையும் இருப்பார் அல்லவா? நிராகார ஷிவ பாபா என்றும் சொல்கிறார்கள் என்று பாபா புரிய வைக்கின்றார். பிரம்மாவையும் பாபா என்று சொல்கிறார்கள். விஷ்ணு அல்லது சங்கரரை பாபா என்று சொல்ல முடியாது. சிவனை எப்போதும் தந்தை என்று சொல்கிறார்கள். சிவனுடைய சித்திரம் தனிப்பட்டது, சங்கரரின் சித்திரம் தனிப்பட்டது. சிவாய நமஹ என்று பாடலும் இருக்கிறது. பிறகு நீங்கள்தான் தாயும் தந்தையும் என்று சொல்லப்படுகிறது. நிராகார சிவனை தான் தந்தை என்று சொல்லப்படுகிறது என்பதையும் புரிய வைப்பது மிகவும் சகஜமாகும். அவர் அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தையாக இருக்கின்றார். சங்கர் அல்லது விஷ்ணு நிராகாரமானவர்கள் கிடையாது. சிவனை நிராகாரமானவர் என்று சொல்லலாம். கோவில்களில் அவர்கள் அனைவருடைய சித்திரமும் இருக்கிறது. பக்தி மார்க்கத்தில் எவ்வளவு சித்திரங்கள் இருக்கின்றன? ஷிவ பாபாவினுடைய உயர்ந்ததிலும் உயர்ந்த சித்திரத்தை காட்டுகிறார்கள். பிறகு பிரம்மா விஷ்ணு சங்கரரின் சித்திரத்தை காட்டுகிறார்கள். அவர்களுடைய வடிவமும் இருக்கிறது. ஜெகத் அம்பா ஜெகத் பிதாவிற்கும் உருவம் இருக்கிறது. லக்ஷ்மி நாராயணருக்கும் உருவம் அதாவது ஷரீரம் இருக்கிறது. மற்றபடி ஒரு பகவான் தான் நிராகாரமானவர். ஆனால் அவரை இறைவன் என்று மட்டும் சொல்வதால் மனிதர்கள் குழம்பி விடுகிறார்கள். இறைவன் உங்களுக்கு என்னவாக இருக்கின்றார் என்று கேளுங்கள். தந்தை என்று சொல்வார்கள். ஆக இறை தந்தை என்பதை நிரூபித்து சொல்ல வேண்டும். தந்தை படைப்பவர் என்றால் தாயும் வேண்டும் அல்லவா? தாய் இல்லாமல் தந்தை எப்படி சிருஷ்டியை படைப்பார்? அந்த தந்தை எப்போது வருவார்? ஹே தூய்மையற்றவர்களை தூய்மை ஆக்குபவரே, வாருங்கள் என்று அனைவரும் அழைக்கிறார்கள். இப்போது முழு உலகமும் தூய்மையற்றதாக இருக்கிறது. தூய்மையற்றவர்களாக இருக்கின்றீர்கள், அப்போதுதான் வந்து தூய்மையாக்குவார் அல்லவா? இதன் மூலம் பாபா தூய்மையற்ற உலகத்தில் கண்டிப்பாக வர வேண்டும் என்பது நிரூபணம் ஆகிறது. ஆனால் நாடகத்தின்படி இது யாருக்கும் தெரியாது. புரியாமல் இருந்தால்தான் பாபா வந்து புரிய வைக்க முடியும். பாபா அமர்ந்து குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். ஞானம் மற்றும் பக்தி, பிறகு பிரம்மாவின் பகல் மற்றும் பிரம்மாவின் இரவு என்று பாரதத்தில் தான் பாடப்படுகிறது. இரவில் கார் இருள் இருக்கிறது. ஞானம் என்ற மையை சத்குரு கொடுத்தார். அஞ்ஞானம் என்ற இருள் போனது என்று பாடப்படுகிறது. தந்தையை கூட தெரிந்திராத அளவிற்கு மனிதர்களிடத்தில் அஞ்ஞானம் இருக்கிறது. இவர்களைப் போல் ஞானம் இல்லாதவர்களாக வேறு யாரும் இருப்பதில்லை. பரமபிதா ஹோ இறை தந்தையே என்று வார்த்தையை சொல்லிவிட்டு ஒருவேளை அவரை தெரியவில்லை என்றால் அவரை போன்ற அஞ்ஞானிகள் வேறு யாரும் கிடையாது. குழந்தைகள் பாபா என்று சொல்லிவிட்டு பிறகு நாங்கள் அவருடைய தொழில், பெயர், ரூபம் போன்றவற்றை தெரிந்திருக்கவில்லை என்று சொன்னால் அவர்களை ஒன்றும் அறியாதவர்கள் என்று சொல்லப்படுவர் அல்லவாம். இதுதான் பாரதவாசிகளின் தவறாகும். தந்தை என்று சொல்லிக் கொண்டே அவரை தெரிந்திருக்கவில்லை. ஓ இறை தந்தையே, வந்து தூய்மையற்ற எங்களை தூய்மையாக்குங்கள், துக்கத்திலிருந்து விடுவியுங்கள், துக்கத்தை போக்கி சுகத்தை கொடுங்கள் என்று பாடுகிறார்கள். பாபா கல்பத்தில் ஒரே முறைதான் வருகின்றார். இதை நீங்கள் வரிசை கிரமமான முயற்சியின்படி தெரிந்துள்ளீர்கள். நாம் பாபாவிடமிருந்து முழுமையான ஆஸ்தியை அடைய வேண்டும் என்பதை சிலர் புரிந்து கொள்வதே இல்லை. பாபாவினுடைய முழுமையான அறிமுகம் இல்லை, ஆகையினால்தான் என்ன செய்வது, பந்தனம் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே மரணம் வந்துவிட்டால் உங்களுடைய பந்தனம் அழிந்துவிடும். மனிதர்கள் திடீரென்று இறந்து விட்டார்கள் என்றால் பந்தனம் விட்டு விடுகிறது. இப்போது அனைவருடைய பந்தனமும் விடுபட போகிறது. நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே பந்தனமற்றவர்களாக, அதாவது அஷரீரியாக ஆக வேண்டும். இந்த ஷரீரத்தின் பந்தனங்கள் போன்றவற்றை மறந்து விடுங்கள் என்று பாபா கூறுகின்றார். தங்களை ஆத்மா என்று புரிந்து தந்தையாகிய என்னை நினைவு செய்யுங்கள். மற்றபடி நீங்கள் தேக அபிமானிகளாக ஆகும் போதுதான் பந்தனம் ஏற்படுகிறது. பிறகு எப்படி விடுபடுவது என்று கேட்கிறீர்கள். குடும்ப விவகாரங்களில் இருங்கள், ஆனால் நாம் வீட்டிற்கு திரும்பி செல்ல வேண்டும் என்பது புத்தியில் இருக்கட்டும் என்று பாபா கூறுகின்றார். நாடகம் முடியும் போது நடிகர்கள் நாடகத்திலிருந்து விடுபட்டு விடுகிறார்கள். நடிப்பை நடித்து நடித்து இன்னும் கொஞ்ச நேரம்தான் இருக்கிறது. இந்த நடிப்பை நடித்துவிட்டு பிறகு வீட்டிற்கு செல்வோம் என்பது புத்தியில் இருக்கிறது. இப்போது இது கடைசி, நாம் தெய்வீக சம்பந்தத்திற்கு செல்கின்றோம் என்பதையும் நீங்கள் புத்தியில் வைக்க வேண்டும். இந்த பழைய உலகத்தில் இருந்து கொண்டே நாம் பாபாவிடம் செல்கின்றோம் என்பது புத்தியில் இருக்க வேண்டும். நாங்கள் உங்களுக்கு பலியாவோம், வாழ்ந்து கொண்டே உங்களுடையவர்களாக ஆவோம் என்று பாடுகிறார்கள். மற்றபடி தேகம் உட்பட தேகத்தின் சம்பந்தங்களை மறந்து நாங்கள் தங்களோடுதான் சம்பந்தம் வைப்போம். சம்பந்தம் இருந்தால் நினைவு செய்யுங்கள், அன்பு செலுத்துங்கள். பாபாவிடம் அல்லது தங்களுடைய அன்பானவரிடம் புத்தியின் தொடர்பை ஈடுபடுத்தினீர்கள் என்றால் உங்கள் மீது ஏறி இருக்கும் துரு இறங்கிவிடும். யோகம் என்பது பாடப்பட்டிருக்கின்றது அல்லவா? மற்றவை அனைத்தும் ஷரீர சம்பந்தப்பட்ட யோகங்களாகும். மாமா, சித்தப்பா, தாத்தா, குரு போன்ற அனைவருடனும் யோகம் வைக்கிறார்கள். பாபா கூறுகின்றார், இவர்கள் அனைவரிடமிருந்து யோகத்தை நீக்கி என் ஒருவரை நினைவு செய்யுங்கள். தேக அபிமானத்தில் வராதீர்கள். தேகத்தின் மூலம் கர்மம் செய்து கொண்டே நாம் நடிப்பை நடித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை நிச்சயம் செய்யுங்கள். இந்த பழைய உலகம் இப்போது முடியப் போகிறது. இப்போது நாம் திரும்பி செல்ல வேண்டும். தேகம் உட்பட தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களிலிருந்தும் விடுபட வேண்டும். இப்படியெல்லாம் தனக்கு தானே பேச வேண்டும். இப்போது பாபாவிடம் செல்ல வேண்டும். சிலருக்கு மனைவியின் பந்தனம், சிலருக்கு கணவனுடைய பந்தனம் இருக்கிறது, சிலருக்கு வேறு சிலருடைய பந்தனம் இருக்கிறது. பாபா நிறைய யுக்திகளை கூறுகின்றார். நான் தூய்மையாகி பாரதத்தை கண்டிப்பாக தூய்மையாக்க வேண்டும் என்று சொல்லிவிடுங்கள். நாம் தூய்மையாக ஆகி உடல் மனம் பொருளின் மூலம் சேவை செய்கின்றோம். ஆனால் முதலில் பற்றில்லாதவர்களாக ஆக வேண்டும். பற்றை வெற்றி அடைவதால் அரசாங்கத்திற்கு கடிதம் எழுதினீர்கள் என்றால் அவர்களும் உங்களுக்கு சகயோகம் கொடுப்பார்கள். பகவானுடைய மகா வாக்கியம், காமம் மிக பெரிய எதிரி, நாங்கள் அதன் மீது வெற்றி அடைந்து தூய்மையாக இருக்க விரும்புகின்றோம். பாபாவின் கட்டளை என்னவென்றால், தூய்மையாக ஆனீர்கள் என்றால் சொர்க்கத்திற்கு எஜமானர்களாக ஆவீர்கள். நமக்கு விநாசம் மற்றும் ஸ்தாபனையின் காட்சி ஏற்பட்டிருக்கிறது. இப்போது தூய்மையாவதில் எங்களுக்கு இவர்கள் தடை போடுகிறார்கள், அடிக்கிறார்கள். நான் பாரதத்தின் உண்மையான சேவையில் இருக்கின்றேன். இப்போது எனக்கு பாதுகாப்பு கொடுங்கள். ஆனால் உறுதியாக பற்று இல்லாத தன்மை இருக்க வேண்டும். சந்நியாசிகள் வீடு வாசலை விட்டு விடுகிறார்கள். இங்கே கூடவே இருந்து கொண்டு பற்றில்லாதவர்களாக ஆக வேண்டும். சந்நியாசிகளின் வழி தனிப்பட்டது. குடும்ப விவகாரங்களில் இருந்து கொண்டே நாங்கள் ராஜா ஜனகரை போல் முக்தி ஜீவன் முக்தியை அடையும்படியான ஞானத்தை எங்களுக்கு கொடுங்கள் என்று மனிதர்கள் சொல்கிறார்கள். அதுதான் உங்களுக்கு இப்போது கிடைக்கின்றது அல்லவா? இவர் பிரம்மா பாபா, என்னுடைய துணைவி என்று பாபா கூறுகின்றார். இவருடைய கமல வாயின் மூலம் நான் பிரஜைகளை படைக்கின்றேன். பிரஜாபிதா பிரம்மாவின் கமல வாயின் மூலம் சொல்கின்றார், நீங்கள் என்னுடைய பேர பிள்ளைகள் என்று உங்களை ஷிவ பாபா கூறுகின்றார். நீங்கள் என்னுடைய குழந்தைகளாக ஆகி ஷிவ பாபாவின் பேர பிள்ளைகளாக ஆகின்றீர்கள் என்று பிரம்மா கூறுகின்றார். ஆஸ்தி அவரிடமிருந்து கிடைக்கிறது. சொர்க்கத்தின் ஆஸ்தியை மனிதர்கள் யாரும் கொடுக்க முடியாது, நிராகாரமானவர்தான் கொடுக்கின்றார். ஆக பக்தி தனிப்பட்டது மற்றும் ஞானம் தனிப்பட்டது. பக்தியில் வேத சாஸ்திரங்களை படிக்கிறார்கள். யக்ஞம், தவம், தானம், புண்ணியம் போன்றவைகளுக்கு நிறைய செலவாகிறது. இவை அனைத்தும் பக்தியின் பொருட்களாகும். பக்தி துவாபர யுகத்திலிருந்து ஆரம்பமாகிறது. தேவி தேவதைகள் இறங்கும் மார்க்கத்தில் வந்து தூய்மையற்றவர்களாக ஆகும் போது தேவி தேவதைகள் என்று சொல்லிக் கொள்ள முடியாது. ஏனென்றால் தேவதைகள் சம்பூர்ண நிர்விகாரிகளாக இருந்தார்கள். விகாரம் மற்றும் பாவ செயல்களில் செல்வதன் மூலம் விகாரிகளாக ஆகிவிடுகிறார்கள். தேவதா தர்மத்தை சேர்ந்தவர்கள் விகாரத்தில் வந்து தூய்மையற்றவர்களாக ஆகிவிட்டார்கள் என்று சொல்லலாம். தூய்மையற்றவர்களை தேவதைகள் என்று சொல்ல முடியாது. ஆகையினால்தான் ஹிந்துக்கள் என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. வேத சாஸ்திரங்களில் ஆரியர்கள் என்று பெயர் வைத்து விட்டார்கள். ஆரியர் என்ற பெயர் இந்த பாரத கண்டத்திற்காக ஆகும். இந்த வார்த்தை எங்கிருந்து வந்தது? சத்தியுகத்தில் ஆரியர் என்ற வார்த்தை கிடையாது. கிறிஸ்துவிற்கு 3000 ஆண்டுகளுக்கு முன்னால் பாரதத்தில் தேவி தேவதைகள் மிகவும் புத்திசாலிகளாக இருந்தார்கள். பிறகு அதே தேவதைகள் துவாபர யுகத்தில் விகாரிகளாக ஆகும் போது ஆரியர் அல்லாதவர் என்று சொல்லப்படுகிறது. ஒருவர் ஆரியர் என்று சொன்னார், அவ்வளவுதான், அதே பெயர் இருந்து வருகிறது. ஒருவர் கிருஷ்ண பகவானுடைய மகா வாக்கியம் என்று சொன்னார் அல்லது எழுதினால் அவ்வளவுதான், அதை ஏற்றுக்கொண்டு விட்டதை போல். சிவாய நமக, நீங்கள்தான் தாயும் தந்தையும் என்று பாடுகிறார்கள். ஆனால் அவர் எப்படி தாயும் தந்தையுமாக ஆகின்றார், எப்போது படைப்பை படைக்கின்றார் என்பதை தெரிந்திருக்கவில்லை. கண்டிப்பாக சிருஷ்டியின் ஆரம்பத்தில்தான் படைத்திருப்பார். சிருஷ்டியின் ஆரம்பம் என்று எதை சொல்வது? சத்தியுகத்தையா அல்லது சங்கம யுகத்தையா? சத்தியுகத்தில் பாபா வருவதே இல்லை. சத்தியுக ஆரம்பத்தில் லக்ஷ்மி நாராயணன் வருகின்றனர். அவர்களை சத்தியுகத்தின் எஜமானர்களாக மாற்றியது யார்? கலியுகத்திலும் வருவதில்லை. இது கல்பத்தின் சங்கம யுகமாகும். நான் ஒவ்வொரு கல்பத்தின் சங்கம யுகத்திலும் வருகின்றேன். அப்போது அனைத்து ஆத்மாக்களும் தூய்மையற்றவர்களாக இருக்கின்றார்கள் அல்லது உலகம் பழையதாக ஆகிவிடுகிறது என்று பாபா கூறுகின்றார். நாடகத்தின் சக்கரம் முடிய வேண்டும், அப்போதுதான் பாபா வருவார் அல்லவா? குழந்தைகளாகிய உங்களிடத்தில் மிகுந்த புத்திசாலித்தனம் வேண்டும், தாரணை வேண்டும். வேதம் படிப்பதன் மூலம் என்ன பலன் என்று மாநாடுகள் நடத்துகிறார்கள். வேதம் படிக்க வேண்டுமா என்ன? எந்த முடிவும் எடுக்க முடியாது. பிறகு அதே மாநாட்டை அடுத்த ஆண்டும் செய்வார்கள். முடிவு செய்ய அமர்கிறார்கள், ஆனால் எதுவும் நடப்பதில்லை. விநாசத்திற்கான ஏற்பாடுகளும் நடந்து கொண்டிருக்கிறது. அணுகுண்டுகளை உருவாக்கி கொண்டே இருக்கிறார்கள். இப்போது நடந்து கொண்டிருப்பதே கலியுகமாகும். இந்த விஷயங்களை குழந்தைகளாகிய நீங்கள் தான் தெரிந்துள்ளீர்கள். உங்களுடைய விஷயமே தனிப்பட்டது. மனிதர்கள் மனிதர்களுக்கு சத்கதியை கொடுக்க முடியாது என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். தூய்மையற்றவர்களை தூய்மை ஆக்குபவரே என்று பாடுகிறார்கள் எனும் போது தங்களை ஏன் தூய்மையற்றவர்கள் என்று புரிந்து கொள்வதில்லை? இது தூய்மையற்ற உலகம், விஷ கடல். அனைவரும் படகோட்டிகளாக முடியுமா என்ன? முடியாது. இப்போது முழுமையாக புரிய வைக்கும் அளவிற்கு குழந்தைகளாகிய உங்களிடத்தில் சக்தி வரவில்லை. இப்போது நீங்கள் அந்த அளவிற்கு புத்திசாலிகளாக ஆகியிருக்கவில்லை, யோகமும் கிடையாது. இப்போது வரை சிறிய குழந்தைகளைப் போல் அழுது கொண்டிருக்கிறீர்கள். மாயையின் புயல்களில் நிற்க முடிவதில்லை. நிறைய தேக அபிமானம் இருக்கிறது. ஆத்ம அபிமானியாக ஆவதில்லை. தங்களை ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள் என்று பாபா அடிக்கடி கூறுகின்றார். இப்போது நாம் திரும்பி செல்ல வேண்டும். நடிகர்கள் அனைவரும் அவரவருடைய நடிப்பை நடிக்கிறார்கள். அனைவரும் ஷரீரத்தை விட்டுவிட்டு திரும்பி வீட்டிற்கு செல்வார்கள். நீங்கள் சாட்சியாக இருந்து பாருங்கள். தேகதாரிகளின் சம்பந்தங்களில் தேகத்தில் ஏன் பற்று வைக்கிறீர்கள்? விதேகிகளாக ஆவதில்லை. பிறகு விக்கர்மங்களும் விநாசம் ஆவதில்லை. பாபாவை நினைவு செய்து கொண்டே இருந்தீர்கள் என்றால் குஷியின் அளவு அதிகரிக்கும். நமக்கு ஷிவ பாபா படிப்பிக்கின்றார், பிறகு நாம் தேவி தேவதைகளாக ஆவோம் என்றால் அளவற்ற குஷி இருக்க வேண்டும் அல்லவா? பாரதவாசிகள் சுகமாக இருந்தபோது மற்ற மனிதர்கள் அனைவரும் நிர்வாண தாமத்தில், சாந்தி தாமத்தில் இருந்தார்கள் என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். இப்போது எவ்வளவு கோடி கணக்கான மனிதர்கள் இருக்கிறார்கள்? நீங்கள் ஜீவன் முக்தியை அடைய இப்போது முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள். மற்றவர்கள் அனைவரும் திரும்பி சென்று விடுவார்கள். பழைய உலகம் மாறி புதியதாக வேண்டும். புதியதாக பாபாதான் மாற்றுவார் அல்லவாம். நாற்று நடப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இது தெய்வீக மலர்களின் நாற்றாகும். நீங்கள் முள்ளிலிருந்து மலர்களாக ஆகின்றீர்கள். தோட்டம் முழுமையாக தயாராகிவிடும் போது இந்த முட்கள் நிறைந்த காடு அழிந்துவிடும். இதற்கு தீ வைக்கப்பட வேண்டும். பிறகு நாம் மலர்களின் தோட்டத்திற்கு சென்று விடுவோம். ஏன் நாம் மம்மா பாபாவை பின்பற்றக்கூடாது? தாய் தந்தையை பின்பற்ற வேண்டும் என்று பாடப்பட்டுள்ளது. மம்மா பாபா லக்ஷ்மி நாராயணனாக ஆவார்கள் என்பதை தெரிந்துள்ளீர்கள். இவர்கள்தான் 84 பிறவிகளை கடந்துள்ளார்கள். உங்களுடையதும் அப்படிதான். இவர்களுடையது முக்கியமான நடிப்பாகும். பாபா வந்து சூரிய வம்சம், சந்திர வம்ச சுயராஜ்யத்தை மீண்டும் ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறார் என்றும் எழுதப்படுகிறது. எவ்வளவு புரிய வைக்கப்படுகிறது! இருந்தாலும் கூட தேக அபிமானம் நீங்குவதில்லை. என்னுடைய கணவன், என்னுடைய குழந்தை, அட, இவை அனைத்தும் பழைய உலகத்தின் பழைய சம்பந்தங்கள் அல்லவா? என்னுடையவர் ஒரு ஷிவ பாபா, வேறு யாரும் கிடையாது. தேகதாரிகள் அனைவரிடமிருந்தும் பற்று நீங்கிவிட வேண்டும் என்பது கடினமாக இருக்கிறது. இவர்களுடைய பற்று நீங்குவது கடினமாக தெரிகிறது என்று பாபா புரிந்து கொள்கிறார். முகத்தை பார்க்கும் போதே அப்படி தெரிகிறது. குமாரிகள் நல்ல உதவியாளர்களாக ஆகின்றார்கள். அச்சா, நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம் முதலாவது, தேகம் உட்பட அனைத்திலிருந்தும் பற்றை நீக்கி விதேகி ஆவதற்கு முழுமையாக முயற்சி செய்ய வேண்டும். ஒவ்வொரு நடிகருடைய நடிப்பையும் சாட்சியாக இருந்து பார்க்க வேண்டும். பந்தனங்களிலிருந்து விடுபட்டவராக ஆக வேண்டும். இரண்டாவது, இந்த பழைய உலகத்திலிருந்து விடுபட்டவராக ஆக வேண்டும். நாம் இப்போது திரும்பி செல்ல வேண்டும். இப்போது பழைய உலகத்தின் கடைசி நேரம், நம்முடைய நடிப்பு முடிந்துவிட்டது என்று தனக்குத்தானே பேச வேண்டும். வரதானம் அனைத்து பொக்கிஷங்களின் நிறைந்த தன்மையினால் சம்பூர்ண தன்மையை அனுபவம் செய்யக்கூடிய பிராப்தி சுரூபம் ஆகுங்கள். விளக்கம்: எவ்வாறு நிலாவானது நிறைந்திருக்கும் போது அதுவே சம்பூர்ண தன்மையின் அடையாளமாகிறது. அதன் பிறகு அதற்கு மேல் வளர்ச்சி பெறாது. அதுவே சம்பூர்ண தன்மையாகும். அதில் துளி அளவும் குறை இருக்காது. அதே போன்று குழந்தைகள் ஞானம், யோகம், தாரணை மற்றும் சேவை, அதாவது அனைத்து பொக்கிஷங்களாலும் நிறைந்திருந்தால் அதையே சம்பூர்ண தன்மை என கூறப்படுகிறது. அப்படிப்பட்ட நிறைந்த ஆத்மாக்கள் பிராப்தி சொரூபமாக இருப்பதால் ஸ்துதியில் கூட சதா அருகாமையில் இருக்கும் அனுபவம் செய்வார்கள். ஸ்லோகன்: தெய்வீக புத்தி மூலமாக அனைத்து சித்திகளையும், அதாவது வெற்றிகளையும் பிராப்திகளாக அடைவதே சித்தி சொரூபம், வெற்றி சொரூபமாக ஆவதாகும். நல்லது. ஓம் சாந்தி.